செல்லுவோம். மனித உறவில் மலர இறைவன் உறவில் சங்கமமாகுவோம். மனங்கள் மகிழ கரங்கள் கோர்த்து இணைந்து செல்லுவோம். மனித உறவில் மலர இறைவன் உறவில் சங்கமமாகுவோம். கொண்டாடுவோம் உறவினையே, அவர் வழியில் மனிதம் புனித மலர உறவினை வளர்ப்போம். கொண்டாடுவோம் உறவினையே, அவர் வழியில் மனிதம் புனித மலர உறவினை வளர்ப்போம். மனங்கள் மகிழ கரங்கள் கோர்த்து இணைந்து செல்லுவோம். மனித உறவில் மலர இறைவன் உறவில் சங்கமமாகுவோம். மனங்கள் மகிழ கரங்கள் கோர்த்து இணைந்து செல்லுவோம். மனித உறவில் மலர இறைவன் உறவில் சங்கமமாகுவோம்.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் துயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மூவொரு தெய்வத்தினுடைய பெருவிழாவை சிறப்பிக்கும் இந்த சிறப்பான நாளில் கடவுள் இந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக, இந்த மனுக்குலத்தை தன்னுடைய திட்டத்தின்படி வகுத்து புதிய ஆற்றலையும் புதிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்காக கடவுள் மனிதர்களோடு இந்த பூவுலகத்தோடும் அவர் செயலாற்றினார். அவர் செயலாற்றுகிற விதத்தை நாம் மூன்று வடிவங்களில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தந்தை, மகன், தூயாவி, மூன்று ஆட்களாக இருந்து ஒரே கடவுளாக செயல்படும் இந்த மூவரு தெய்வத்தினுடைய அற்புதமான நிலையை நாம் இந்த நாளில் சிந்திக்கவும் அதை குறித்து நாம் மகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் அழைக்கப்படுகிறோம். இந்த திருப்பலியில் நாம் இந்த உண்மையை உணர இறைவன் தாமே நமக்கு உதவி செய்ய, ஆவியானவர் நம்மை ஆவிக்குரிய அபிஷேகத்திலே நிரப்பி இந்த உண்மையை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய குற்றங்கள் குறைகளையெல்லாம் ஒரு விசை நினைத்து மனமருந்தி மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னி நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே.
உலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவமாக இரக்கம் நிறைந்த இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூயாவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு நீர் வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் ஒவ்வொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும், உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 32-34 வரை மற்றும் 39-40 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகின் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ, அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலையே கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருண் செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டிலிருந்து தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லா நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர், ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது,
அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் சொல்லி உலகம் உண்டானது. அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவின் என்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர்.
இரண்டாம் வாசகம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 14-17 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பாய் தந்தையே என அழைக்கிறோம். இவ்வாறு நாம் அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கிறோம். ஆம், கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. போற்றுங்கள் அல்லேலூயா.
ஆண்டவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, அல்லேலூ, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயுடைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வழிகள் மிகவும் வித்தியாசமானது. ஆண்டவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நாம் அறிய முடியாத ஒரு விந்தையாக இருக்கிறது என்பதை விவிலியத்தினுடைய பல பக்கங்கள் நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியம்தான் இந்த மூவரு கடவுளுடைய அந்த ஒரு நிலை. இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலையை உணர்ந்து கொள்வது ஒரு மனித இயல்பிலே ஒரு சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த மறைபொருளை நாம் நம்புவதும் அந்த மறைபொருளை ஏற்றுக்கொள்வதுமே கடவுளுக்கு உகந்த ஒரு காரியமாய் கருதப்படுகிறது. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இந்த மூவரு தெய்வம் நம்ம அடிக்கடி எங்கே போனாலும் அடிக்கடி நம்ம பிதா சுதன் பரிசுத்தாவி போடுவோம். ஏதாவது கோயிலை பார்த்துட்டோம்னா உடனே தந்தை மகன் தூயாவியின் பேராலே இந்த அடையாளத்தை நம்ம வரைவது வழக்கம். சிறு குழந்தைகளுக்கு நம்ம உடனே ஆரம்ப நிலையிலேயே இந்த பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே நம்ம சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இப்படி நம்மளுடைய வாழ்வினுடைய ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி வந்து இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலையிலே இணைந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பொதுவாக கூட சொல்ல முடியாது. கத்தோலிக்கர்கள், கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னு சொல்கிற போது நம்ம தைரியமாக சொல்ல முடியும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே இந்த மூவரு தெய்வத்தினுடைய ஆழமான நிலை அழுத்தமாய் உணர்த்தப்படுகிற ஒரு திரு அவை கத்தோலிக்க திரு அவை. ஏன் மற்ற கிறிஸ்தவ சபைகளை சொல்ல முடியாதுன்னு சொன்னால், ஒரு சில சபைகள், ஒரு சில திரு அவைகள் என்ன செய்கிறது, இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த மூவரு நிலை தெய்வத்தினுடைய நிலை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவ சபைகளும் இருப்பதனாலே நம்மால் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆகவே தான் நம்ம கத்தோலிக்க திரு அவையினுடைய இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளிலிருந்து இந்த காரியத்தை நம்ம அலசி ஆராய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைய நம்முடைய திருக்குழும மன்றாட்டு, நம்முடைய ஆரம்பத்தில் கடவுளுடைய அந்த திருப்பலியினுடைய அந்த மன்றாட்டில் ஜெபிப்பு மகன் குருவானவர் சொல்லுகிற அந்த மன்றாட்டில் வருகிற வார்த்தைகள், உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். உமது வியத்தகு மறைபொருளை, இது ஒரு வியத்தகு மறைபொருள். அதனால தான் சொன்னேன் நான், இதை எல்லாரும் எல்லா நிலைகளிலும் உணர்வது கஷ்டமாக இருக்கிற இந்த வியத்தக மறைபொருளை கடவுள் என்ன செய்கிறாருன்னா மானிடருக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக. எதற்காக கடவுள் இதை வெளிப்படுத்துகிறாருன்னா, நம்ம எல்லாருமே உண்மையான நம்பிக்கையை வெளிப்படுத்தணும். என்றும் உள்ள மூவரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும், அந்த மூவரு தெய்வத்தினுடைய மாட்சி எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவும், உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என. அந்த மாண்பினுடைய பேராற்றலில் கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், மூன்று ஆட்களாய் செயல்படுகிறார், ஆனால் மூன்று தெய்வம் அல்ல, அவர் ஒரே தெய்வமாக இருக்கிறார், ஒரே கடவுள், மூன்று ஆட்களாய் செயல்படுகிறார். இது பலருக்கு புரியாது, புரியாதவங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னமோ பிதா கடவுளாக கடவுள்ங்கிறான், சுதன் கடவுளாக கடவுளுங்கிறான், பிதா பரிசுத்தாவி கடவுளாக கடவுளுங்கிறான், மூன்று கடவுள் தானடானா, இல்லை ஒரே கடவுளுங்கிறான் அப்படின்னு சில பேர் எள்ளி நகையாடுவதை எல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கிறேன். இது ஒரு புரிய முடியாத ஒரு கடவுளுடைய மாண்பினுடைய பேராற்றல். அதில் நீர் ஒருவராக, கடவுள் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீரா. இதுதான் நம்மளுடைய துவக்க ஜெபமாக வச்சோம். நம்மளுடைய கத்தோலிக்க திருவையினுடைய அந்த கற்பிக்கிற அடையாளம், கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 234வது எண்ணிக்கையில் த மிஸ்டரி ஆஃப் த ஹோலி மோஸ்ட் ஹோலி ட்ரினிட்டி, சாதாரண ட்ரினிட்டி இல்லைங்க, மோஸ்ட் ஹோலி ட்ரினிட்டி, மிகவும் பரிசுத்தமான அந்த திருத்தம திருத்துவம், இஸ் த சென்ட்ரல் மிஸ்ட்ரி ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த் அண்ட் லைஃப், இஸ் த சென்ட்ரல் மிஸ்ட்ரி. அதாவது நம்மளுடைய நம்பிக்கை வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையினுடைய அல்லது வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிற ஒரு அடையாளம் எதுன்னா இந்த தம திருத்துவத்தினுடைய மூவரு கடவுளுடைய அடையாளம். இது என்ன சொல்லுகிறதுனா, இட் இஸ் தேர் ஃபோர், அதனால் த சோர்ஸ் ஆஃப் ஆல் த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஃபெய்த். நம்ம வச்சிருக்கிற மற்ற மறை உண்மைகள், திருவருட் சாதனங்கள், இதெல்லாம் எல்லாவற்றிற்கும் மையமாக இருக்கிற இந்த அடையாளம்தான் இந்த மூவரு கடவுளுடைய அடையாளம், த லைட் தட் என்லைட்டன்ஸ் தெம். இதுதான் நமக்கு ஒரு பேரொழியாக இருந்து மற்ற எல்லா அருட்சாதனங்களுக்கும் மறைபொருளாக இருக்கக்கூடிய காரியங்களுக்கும் இது ஒரு உன்னதமான ஒரு வெளிச்சமாக இருக்கிறது என்பதை, இட் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் எசென்ஷியல் டீச்சிங் இன் த ஹையரார்கி ஆஃப் த ட்ரூத்ஸ் ஆஃப் ஃபெய்த். இதுதான் அடிப்படை. அந்த நம்ம விசுவாசத்தினுடைய படிநிலைகளை பற்றி பேசுகிற போது அடிப்படையில் இருக்கக்கூடியது இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலை. இதை உணர்ந்து கொள்ள மறுக்கிறவர்களால் மற்ற உண்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது, ஒரு பைபிளை பற்றி, ஒரு திருச்சபையை திரு அவையை குறித்த ஒரு புரிதலுக்காக ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. திரு அவையை வந்து அவர் உயர்த்தி பேசுகிறார். கண்டிப்பாக நம்மளும் திரு அவையை நம்ம குறைத்து பேசலை. திரு அவையில் வந்து பாரம்பரியம் என்று ஒன்று உண்டு, விவிலியம், பைபிள், இறைவார்த்தை, இது இரண்டு தான் நம்மளுடைய கட்டமைப்பினுடைய அழுத்தமான நிலைகள். இந்த இரண்டு நிலைகளையும் நம்ம எப்போதுமே நிறைவாய் பார்க்கிறோம். அவரில் எழுதியிருந்தவர்கள் திரு அவையினுடைய அந்த பாரம்பரியத்தையும் திரு அவையும் உயர்த்தி பேச விரும்பினார்கள். இதில் எதை நான் தவறாய் பார்க்கிறேன் என்று சொன்னால், அவர்கள் பைபிளை முதல்ல நெகட்டிவாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த செய்தியினுடைய, குறுஞ்செய்தியினுடைய அதை எழுதினவருடைய எண்ணம் பாருங்கள், பைபிள் ஜாதியினர் அப்படின்னு ஒரு போட்டிருந்தார். இந்த பைபிள் சாதியினர் அப்படின்னு ஒரு சாதியினர் இருக்கிறாங்க, இது ஒரு நெகட்டிவ் வார்த்தை, அவரே சொல்கிறார். சாதியினருங்கிறது குறிப்பிடக்கூடாத ஒரு வார்த்தை, இருந்தாலும் நான் குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் அவங்க பைபிளை மட்டுமே சார்ந்திருக்கிறாங்க. பாருங்கள், அவர் சொல்ல வந்த செய்தி, திரு அவையினுடைய பாரம்பரியம், திரு அவையினுடைய வளர்ச்சி, இதெல்லாம் உயர்ந்தது, உண்மையாகவே நம்ம மறுக்கலை. ஆனால் அந்த சொல்ல வந்தவருடைய எண்ணம் அடிப்படையிலேயே அது தவறாக இருக்கிறது. எதுனா, எதை தவறு என்று சொல்லுகிறேன், பாருங்கள், விவிலியத்தை பைபிளை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்திட்டு நீ அதுக்கப்புறம் எதை சொன்னாலும் திருவையை ஏற்றுக்கொள்ளாது, திருவையை ஏற்றுக்கொள்ளாது. பைபிள் சாதியினை, ஏன் பைபிள் படிக்கிறவங்க பைபிளுடைய மக்களாக இருக்கிறாங்க, பைபிள் வந்து நம்ம வெறித்தனமாக இது மட்டும்தான் பிடிச்சு கொண்டு இருக்கிறவங்களுடைய நிலையை நம்ம வேறுபடுத்தி பார்க்குறோம். அதனால் பைபிளை தொட்டு பைபிளை எடுத்து படிக்கிறவங்களை எல்லாம் பைபிள் சாதியினர் என்று நாம் குறைப்பட்டுட்டு, இந்த பைபிளை வந்து ஒரு விவிலியத்தை வந்து ஒரு குறையுள்ள ஒரு அடையாளமாக காட்டிட்ட பிறகு நீங்கள் வேறு எந்த அடையாளத்தையும் அந்த இடத்துல வைக்க முடியாது. திரு அவையை அதுக்கு பிறகு நீ என்ன தான் உயர்த்தி வச்சாலும் திரு அவையே நம்மளுடைய கோட்பாடை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா திரு அவை இந்த விவிலியத்தில் இருந்து தான் கட்டப்பட்டிருக்கிறார். எதற்காக நான் சம்பந்தமில்லாத ஒரு காரியத்தை பேசுவதை போல தெரிந்தாலும், ஒரு உதாரணத்திற்கு இதை நான் மேற்கோள் காட்டுகிறேன். ஏன் இந்த காரியம் தவறு என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்போது இயேசுவை நம்ம வந்து உயர்த்தி பேசணும், இயேசுவை உயர்த்தி காட்டணுங்கிறதுக்காக மரியாதை இழிவுபடுத்துவது சரியா, சுசேபரை இழிவுபடுத்துவது சரியா, அது தவறு என்று நாம் சொல்லுகிறோம். அதே போலத்தான் இதுவும். இப்போது இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலைக்குள்ளே நம்ம வருகிற போது, தந்தையை மகிமைப்படுத்துவதற்காக மகனை இல்லை என்று சொல்வது, தூயாவியை மறுப்பது, அல்லது மகனினுடைய செயலை மையப்படுத்துவதற்காக தந்தையினுடைய செயலை நம்ம மறுப்பது, தூயாவி இல்லை என்று சொல்வது, அல்லது தூயாவியை நம்ம ஹைலைட் பண்ணுவதற்காக தந்தையும் மகனையும் மறுதளிப்பு, இந்த நிலை எதுவாக இருந்தாலும் அது தவறு என்று நம்ம சொல்லுகிறோம். ஆகவே தான் இந்த திருச்சபையினுடைய இந்த ரகசியத்தை புரிந்து அதை விசுவாசமாக நாம் ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அதனால தான் சொல்கிறோம், சிம்பிள் ஃபெய்த், பிலீவ், அவ்வளோதான். குருமடத்தில் படிக்கிற போது எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, உன்னுடைய பேராசிரியர்கள் ஒரு செடியை தலைகீழாக நடுன்னா நீ நடு, அவ்வளோதான், ஒபே த ஆர்டர். இப்போது ஒரு ஒரு ஃபார்மேஷனில் ஒரு பெரியவர்களுடைய சொல்லை வந்து நம்ம கீழ்ப்படியணுங்கிறதுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு அருமையான ஒரு அடையாளம் தான் இது. ஒரு செடியை அவர் தலைகளாக நடுன்னு சொல்கிறாரா, நீ நடு, அவ்வளோதான், அது வளருமா வளராது அதை பற்றி கவலைப்படாது. அதே போல தான் திருவை நமக்கு கற்றுக் கொடுக்குற சில காரியத்தில் நம்ம அறிவு நிலையை எட்டி வைத்து ஜெயிக்க முடியாது. கடவுள் ஆதித்தாய் ஆதித்தகப்பு நடத்தில் ஏதோ இந்த மரத்தின் பழத்தை நீங்கள் சாப்பிடாதீங்க, அவ்வளோதான், வார்த்தை வைக்கப்பட்டது. ஏன் சாப்பிடக்கூடாது, எதற்காக சாப்பிடக்கூடாது, விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை. அதே போல தான் அந்த இடத்துல எதிர்பார்க்கப்பட்டது என்ன, சிம்பிள் ஃபெய்த், சிம்பிள் பிலீஃப், ஒரு சாதாரண ஒரு நம்பிக்கை. நீங்கள் அவர்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும், தந்தை சொல்லிட்டாரு நான் நம்புகிறேன், அந்த நம்பிக்கையை தான் கடவுள் எதிர்பார்த்தார். அதில் தான் அவங்க தங்களை இழந்து போனார்கள். இன்றைக்கு தாய் திருவையும் இப்படிப்பட்ட பெரிய அடையாளமாக இருக்கிற ஒரு மாண்புக்குரிய பேராற்றல், கடவுளுடைய பேராற்றல் வெளிப்படுகிற இந்த அடையாளங்களில் நம்ம மாற்று கருத்துக்களை வைப்பதை விடுத்து கடவுளை எளிய உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள முயற்சிப்பது. அதனால தான் எளியவர்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறாங்க. ஏழையரின் உள்ளத்தோர், ஏழையரின் உள்ளத்தோர் என்ன, காசு பணம் இல்லாமல் பஞ்ச பதாரியாக இருக்கு, அப்படி அல்ல, ஏழையரின் உள்ளத்தோர். அப்போ இந்த கருத்து எனக்கு புரியல, நான் இதை என்ன சொல்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளோதான், கடவுளுக்கு முன்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாருங்கள், 237வது எண்ணிக்கையிலே கூட, த ட்ரினிட்டி இஸ் அ மிஸ்டரி ஆஃப் ஃபெய்த் இன் த ஸ்ட்ரிக்ட் சென்ஸ். ஒரு அடிப்படையான ஒரு அழுத்தமான ஒரு உணர்வில், ஒன் ஆஃப் த மிஸ்டரிஸ் தட் ஆர் ஹிடன் இன் காட், ஒன் ஆஃப் த மிஸ்டரிஸ் தட் ஆர் ஹிடன் இன் காட், கடவுளில் மறைந்திருக்கிற ஒரு உண்மை, which can never be known unless they are revealed by God. கடவுள் விரும்பினா மட்டும்தான் இது நமக்கு அறிய பண்ண முடியும், அவர் தான் வெளிப்படுத்த முடியும். மற்றபடி இது நம்மளுடைய அறிவால் வெளிப்படுத்த கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாத ஒரு உண்மை. To be sure, God has left traces of his Trinitarian being in his work of creation and in his revelation throughout the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்க்கிற போது கடவுள் இந்த மூவரு தெய்வத்திற்கான அடையாளத்தை பல நிலைகளில் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார், அந்த வெளிப்பாடுகள். இதை நம்ம உணரணும். பாருங்கள், வேதம் சொல்லுகிற நம்மளுடைய கத்தோலிக்க திருவையினுடைய இந்த மறைக்கல்வியல் சொல்லுகிறது, இன்செப்பரபிள் இன் வாட் தே ஆர். இந்த ட்ரினிட்டினா என்ன, பிதாசுத்தன் பரிசுத்தாவினா என்ன, இன்செப்பரபிள் இன் வாட் தே ஆர். அவங்க இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அவங்க பிரிக்க முடியாத ஒரு பந்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும், பிதாகிட்ட ஜபிக்கிறதா, மகன்கிட்ட ஜபிக்கிறதா, தூயாவிகிட்ட ஜபிக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பங்களோடு சில மக்கள் நிற்பாங்க, கேள்வியும் கேட்பாங்க. அதனால் இவர்கிட்ட ஜபிச்சா தான் சீக்கிரம் கிடைக்கும், இவர்கிட்ட ஜபிச்சா கிடைக்கும், ஓகே. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள், இன்செப்பரபிள் இன் வாட் தே ஆர். அவங்க இருக்கக்கூடிய நிலையில், அவங்க பிரிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. த டிவைன் பர்சன்ஸ் ஆர் ஆல்சோ இன்செப்பரபிள் இன் வாட் தே டூ. அவங்க செயல்படுத்துகிற விதத்திலும் செயல்படுகிற காரியத்திலும் அவங்க பிரிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. பட் விதின் த சிங்கிள் டிவைன் ஆப்ரேஷன், வித்தின் த சிங்கிள் டிவைன் ஆப்ரேஷன், அதாவது ஒரு கருத்துடைய ஒரு செயல்பாடு, பரிசுத்தமான தெய்வம் செயல்படுகிற அந்த ஒரு நிலையில் பாருங்கள், ஈச் ஷோஸ் ஃபோர்த் வாட் இஸ் ப்ராப்பர் டு ஹிம் இன் த ட்ரினிட்டி. ஒவ்வொரு ஆட்களாக செயல்படுகிற அந்த கடவுளுடைய செயல்பாடு, அது அழுத்தமான ஒரு வெளிப்பாட்டை, அவரவருக்குரிய நிலையினுடைய வெளிப்பாட்டை உணர்த்துகிறது. எஸ்பெஷலி இந்த டிவைன் மிஷன்ஸ், கடவுளுடைய அந்த பரிசுத்தமான சில திட்டங்கள் வெளிப்படுகிற போது, டிவைன் மிஷன்ஸ் ஆஃப் த சன்ஸ் இன்கார்னேஷன் அண்ட் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதனால தான் நம்ம எளிய குழந்தைகளுக்கு எளிய முறையில் அந்த சின்ன குறிப்பிடத்தில் சொல்லிக் கொடுக்குறோம் என்னன்னா, தந்தை வந்து படைக்கிறாருங்க. தந்தை வந்து கிரியேட்டர், கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்டு. மகன் என்ன செய்கிறாரு? பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். அவருக்கு பணி அதுதான். பரிசுத்த ஆவி என்ன செய்கிறாரு? மீண்டுமாய் புது படைப்பாய் மாற்றுகிறார். புதிய ஆற்றலோடு நம்மை பலப்படுத்துகிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருடைய ஒரு செயல்பாடு, ஒரு சாதாரணமாய் நம்ம புரிந்து கொள்வதற்கு. ஆகவே இந்த மூவரு தெய்வம் மிக ஒரு அழகான வடிவம். நம்மளுடைய பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம நம்பியிருக்கிற இந்த தந்தை மகன் தூயாவிங்கிற ஒரு நிலை வந்து ஒரு விவாதத்திற்குரிய ஒரு காரியமாய் பார்த்தா நீங்கள் நிம்மதியாக கிறிஸ்தவத்துக்குள்ளே எங்கேயுமே இருக்க முடியாது. அதை ஒரு அன்புக்குரிய, ஒரு ஆழமான, நம்மை மேம்படுத்துகிற ஒரு அதிசயமான உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அதை ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு அடையாளமாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு இதை இன்னும் அதிகம் புரிய வைப்பார். நம்ம வெறும் விவாதத்திற்குரிய அடையாளமாக எடுத்துக்கொண்டு பிதா சுதனா, பிதாவா சுதனா, சுதனா பரிசுத்தாவியா, பரிசுத்தாவியா பிதாவா, இப்படி நம்ம வந்து கூறு போட்டு விற்பதற்காக அல்ல, மாறாக நம்மை நாம் இன்னும் ஆண்டவருக்குள் ஆழப்படுத்துவதற்காக இந்த திட்டங்கள் எல்லாம் நமக்கு மறைபொருளாகவே இருக்கிற. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்தில் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம், தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உள்ளனர், ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே. ஒரு சகோதரர் இந்த கேள்வி கேட்டிருந்தார், தெய்வங்களுக்கு முன்னிலையில் நான்மை போற்றி புகழ்வேன் என்று பைபிள் எழுதியிருக்கே ஃபாதர், அது என்ன அப்படின்னு. இந்த கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பவுலடியார் கூட சொல்கிறார், தெய்வங்கள்னா அன்று வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய தெய்வங்களை தங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நீ எந்த தெய்வத்தை வச்சாலும், அத்துணை தெய்வங்களுக்கு முன்னாடியும் நான் என் தெய்வத்தை நான் உயர்த்தி பேசுவேன், என் தெய்வத்தை நான் புகழ்ந்து பாடுவேன். இதோ இதுதான் பவுலடியார் இதை சொல்கிறார். அதே உள்ள கருத்தை உள்வாங்கி, எத்தனை தெய்வங்கள் உனக்கு முன்னாடி தெய்வங்கள் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் நமக்கு கடவுள் ஒருவரே. நீ அவங்களுடைய எண்ணிக்கையில் போய் எண்ணங்களில் போய் நீ என்ன செய்தார் நுழையாத, உனக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை, அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன, அவருக்காக நாம் இருக்கின்றோம், அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து, அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன, அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம். பாருங்க, தந்தையும் மகனையும் மிக அழுத்தமாய் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவ்வறிவு எல்லாரிடமும் இல்லை என்பதையும் பதிவு செய்கிறார் 7வது இறைவசனம், 1 கொரிந்தியர் 8:7. 2 கொரிந்தியர் 13:13 பார்க்குறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதை தான் திருப்பலியில் முதல் பகுதி தந்தை மகன் போட்ட உடனே நம்ம இந்த வார்த்தைகளை சொல்வதை நம்ம பார்த்துருக்குறோம். குருவானவர் சொல்லுவாங்க, பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள். இயேசு கிறிஸ்துவர் முன்னாடி வைக்கிறார், தந்தையை 2வது வைக்கிறார், 3வது பரிசுத்தாவியை வைக்கிறார். அப்போது இந்த பரிசுத்த ஆவிக்கும் மகனுக்கும் மையமாக இருந்து செயல்படுவது இந்த தந்தை தான். இந்த கடவுளின் ஆவி எங்கிருந்து வருகிறது? தந்தையிடமிருந்து இறங்கி வருகிறது. மகன் எங்கிருந்து வந்தார்? தந்தையிடமிருந்து வந்தார். இப்போ கடவுள் இந்த பூமியில் மனிதர்களுக்கு உதவி செய்யணும்னா எப்படி உதவி செய்வார்? மகன் வழியாகத்தான் உதவி செய்வார். பாருங்கள், இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் இல்லை, மகன் 1வது ஆளாக இருக்கிறார், கடவுள் தன்னை 2வது ஆளாக வைத்து கொண்டார் செயல்பாட்டின்படியாக. ஆனால் செயல்படுகிற விதத்தில் கடவுள் தான் செயல்படுறார். அப்போ கடவுள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் யாரை முதன்மையாக பயன்படுத்துவார்? தூயாவியை பயன்படுத்துவார். இப்போ எது முதன்மையான ஒரு அடையாளம் நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், மனிதராக இருக்கிற நம்மளுடைய நிலையிலிருந்து பவுலடியார் எடுத்து வைக்கிறார், கடவுளின் அன்பு தூயாவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. யோவான் 1:14 நம்ம பார்க்குறோம் பாருங்கள், வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய. பார்த்தீங்களா, கிரேஸ், த ட்ரூத், இதெல்லாம் தூயாவினுடைய அடையாளங்கள். நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன், தந்தை அடையாளம் வந்துருச்சு, அவருடைய ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். பார்த்தீங்களா, தூயாவியினுடைய கிருபை அதில் நிறைந்திருந்தது. லூக்கா 1:35 நம்ம பார்க்குறோம். இந்த இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ட்ரினிட்டேரியன் கான்செப்டை வந்து புதிய ஏற்பாட்டில் அவங்க எப்படி உணர்ந்து கொண்டு தெளிவாக இருந்தாங்க, அதை தான் நம்ம பார்க்குறோம். லூக்கான செய்தியில் 1:35, இது ஒரு அடிப்படையான ஒரு அடையாளத்தை நான் வைக்கிறேன், இதெல்லாம் புரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியணும். வானதூதர் அவரிடம் தூய ஆவி உன் மீது வரும், மரியாள்கிட்ட வந்து வானதூதர் கப்ரியல் தூதர் பேசுகிறார், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும், அதனால் உடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இப்போ பாருங்கள், இந்த வானதூதர் இப்போ இந்த இடத்துல தூய ஆவியை பற்றி அவர் சொல்லிட்டார், மகனை பற்றி சொல்லிட்டார். சொல்லப்படாத ஒரு அடையாளம் எங்கே? தந்தை. இப்போது அதே வானதூதர் செக்கரியாவிட்ட போகிறார், நம்ம திருமுழுக்கு யோவானுடைய தந்தைகிட்ட போகிறார். அவர் தூவம் போடும்போது எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்குறார். அப்போ லூக்கா 1:18 பார்க்குறோம், செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்று அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. அப்போ இந்த தூதர் என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க. அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். இல்லைங்களா, கடவுளின் திருமுன் நிற்பவன், உமோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். அப்போ அந்த கடவுள் என்கிற அந்த நிலை பிதா தந்தை. அப்போ அந்த தந்தை இருக்கிறார் என்பது இங்கே வானதூதர் வழியாக நமக்கு உறுதி செய்யப்படுகிறார். இம்மகன் பிறக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவருக்கு மத்தியிலே தூயாவி செயல்படுகிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே தானே அன்பு மகனே மகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை உண்மை இந்த தமத்திருத்துவ அதிசயம். இந்த தமத்திருத்துவ அதிசயத்தை இது எப்படி என்று கேள்வி கேட்பது அல்ல, மாறாக இதை அன்போடு பார்ப்பது. இந்த தெய்வம் இந்த மனுக்குலத்தை வழிநடத்துவதற்காக எப்படியெல்லாம் ஒரு தன்னை உருமாற்றி கொண்டிருக்கிறார் பாருங்களேன். எப்படியெல்லாம் தன்னுடைய நிலையை அவர் மாற்றி இதோ இந்த மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடவுள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? யார் அவரிடத்தில் இதையெல்லாம் செய்ய நிர்பந்தித்தது? கடவுள் நம்மீது இருக்கிற அன்பினாலே இதெல்லாம் செய்தார். இந்த மனுக்குலத்தை அவர் ஒரு நிறை அன்பினாலே கட்ட விரும்புகிறார். அந்த அன்பினால தான் நீயும் மற்றவர்களை கட்ட வேண்டும், மற்றவர்களோடு உன்னுடைய அன்பை வைத்துத்தான் நீ கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறார். அதுதான் முதன்மையான கட்டளை என்றவும் கடவுள் சொல்லுகிறார். ஆகவே தானே அன்பு இறை மக்களே, இந்த மூவரு தெய்வத்தினுடைய அடையாளத்தை நாம் பார்க்கிற பொழுது தந்தை மகன் தூயாவி என்கிற ஒரு பெருமை யாருக்குமே இல்லாதது போல, நாமும் அடுத்தவர்களுக்கு முன்பாக நம்மை ஒரு தாழ்ச்சியின் அடையாளமாய் வைத்து, நான் பெரியவன் நீ சிறியவன், அது எந்த விதத்தில் வேண்டுமானாலும் எண்ணங்கள் வெளிவளரும், பொருளாதார அல்லது சமூக அல்லது அறிவு சார்ந்த அல்லது ஜாதியம் சார்ந்த எந்த நிலையில் வந்தாலும் அது கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல என்பதை இந்த மூவரு தெய்வம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த அருமையான நாளில் நம் எளியவர்களாக கடவுளுக்கு முன்னாடி ஏழையனின் உள்ளத்தோராய் திக்கற்று கிடக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற நல்ல அடையாளமாய், நான் எந்த விதத்திலாவது நான் என் கரத்தை நீட்டி அடுத்தவருக்கு கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அன்பு பாலமாக இருக்கத்தானே கடவுள் இதையெல்லாம் செய்திருக்கிறார். இதை நாம் உணர்வோம். இந்த அருமையான திருப்பலியின் வழியாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த மனச்செருக்கு மனமேட்டிமை சற்று கீழே வரும் என்றால் அங்குதான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்தப்படுகிறதை எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இந்த மூவரு கடவுளுடைய பெருவிழாவிலே நமக்கு சொல்லுகிற அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா 2 கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். பார்த்தீங்களா, அப்போ இப்படி செயல்படுகிறவங்க தான் கடவுளின் ஆவியால் செயல்படுத்தப்படுறவங்க, தங்களை இயக்கிக் கொள்கிறவங்க. அப்படி இயக்கிக் கொள்கிறவர்கள் கடவுளிடமிருந்து உரிமை பெறு பெற்றவர்கள் பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் இப்படியாக இருப்பாங்க. அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும், அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். அப்போ நம்ம இந்த மாதிரிலாம் செய்யும் போது துன்பங்களில் நம்ம பங்கு பெறுவோம். ஏன்னா நம்ம அன்பு செய்வோம், அந்த அன்பை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்பை பெறுகிறவங்க தங்களுடைய நன்மைகளை பெறுகிறவங்க அந்த நன்றியற்றவர்களாக ஓடி போவாங்க. உடனே நம்ம விரட்டி போய் அவங்களை அடித்து நொறுக்குவதல்ல, மாறாக கடவுளுடைய அன்பிலே அவங்களை மன்னித்து விடுவது. நம்முடைய மத தெரசா சொல்லுவாங்க, லவ் அன்டில் இட் ஹர்ட்ஸ் யூ, அது காயப்படுத்தும் வரை நீ அன்பு செய்து கொண்டே இரு. இந்த அன்பைத்தான் கடவுள் நமக்கு கொடுத்து அவர் மீண்டும் காயப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். ஆகவே நாமும் அந்த அன்பிலே இணைய ஆண்டவர் விரும்பும் விதமான ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வோம். அது கடவுளுக்காக துன்புறுகிற வாழ்க்கை, கடவுளை மகிமைப்படுத்த நாம் செயல்படுத்துகிற நற்செயல்களால் நிரம்பிய ஒரு வாழ்க்கை, அன்பினாலே நாம் கட்டப்பட்டவர்களாய் செயல்படுகிற வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை தந்தை மகன் தூயாவியை பெருமைப்படுத்தும். அப்படி பெருமைப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் தந்தை மகன் தூயாவி மூவருவருமாய் இருந்து அவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அந்த தெய்வத்துக்கு நாம் சான்று பகர இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.
மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நினைத்தும் முந்தன் காணிக்கை நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களையே உமக்குகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முலையல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடு தூயாவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன் உண்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே. உம் மகனை குறித்தும் தூயாவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆள்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வான தூதர்களும் முதன்மைவான தூதர்களும் கெருவின்களும் செராபின்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயன் நினைவாக செய்யுங்கள், இதயன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு கொடுக்கிறோம். முத திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முது திருவையை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் மேதக தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாளில் திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தேவரீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. திருப்பலியை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த கருத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் முகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வர மருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஓம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவருடைய பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தினாலும் நாம் நீதி தீர்ப்புக்கு உள்ளாகாதபடி நம்மை பாதுகாக்க தந்தையிடமிருந்து இறங்கி வந்தவர், தூய ஆவி வழியாக நம்மை பாதுகாக்கிற அந்த மூவரு தெய்வத்தினுடைய அடையாளம் இவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்,
ஆண்டவரே நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆமேன்.
மாறாதது மாறாதது மாறாததும் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததும் நேசமே. நிலையானது நிஜமானது என் நெஞ்சுக்குள் நீங்காதது, என் நினைவெல்லாம் இழலாடுது. மாறாதது மாறாதது மாறாததும் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததும் நேசமே. நிலையானது நிஜமானது என் நெஞ்சுக்குள் நீங்காதது, என் நினைவெல்லாம் நிழலாடுது. என் நெஞ்சுக்குள் நீங்காதது, என் நினைவெல்லாம் நிழலாடுது.
ஆண்டவருக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ மூவொரு தெய்வமாக இருந்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர், தந்தையாக இருந்து மீண்டும் மீண்டுமாய் நம்மை புது படைப்பாய் பிறப்பிக்க செய்கிறவர், மகனாக இருந்து பாவத்திலிருந்து நம்மை மன்னிக்கிறவர், மீண்டுமாய் நம்ம ஆண்டவருக்குள்ளே ஒரு புதிய வாழ்க்கை வாழ நினைக்கிற பொழுது ஆவிக்குரிய அபிஷேகத்தினாலே நம்மை மீண்டுமாய் புது பிறப்படைய செய்கிறவர். இப்படி பல்வேறு நிலைகளில் ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அவர் நமக்கு வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிற இந்த நேரத்திலே நாம் ஏன் தயங்க வேண்டும், நாம் ஏன் பயப்பட வேண்டும், நாம் ஏன் கலங்க வேண்டும்? இந்த மூவரு தெய்வத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் அவருடைய அன்பிலிருந்து விலகி போக முடியாது. இதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி கூறி நம்முடைய நம்பிக்கை இன்னும் ஆழப்பட இதோ இந்த வேளையில் சிறப்பாய் ஜெபிப்போம்.
என்னை நம்பத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதக்கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதக்கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவில் கத்தருங்க பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவில் கத்தருங்க பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே.
ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்ய எங்களுக்காக போராட நீர் உண்டு. சிறையில் மக்களுக்கு நீர் அப்படியாய் வெளிப்படுத்தினபடியாக இன்றும் நீர் உம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உம்மை நம்பி நிற்கிற சமூகத்திற்கு, உம்மை நம்பி நிற்கிற விசுவாசிகளுக்கு நீர் சார்பாயிருக்கிறேன். அவர்களுக்கு சார்பாய் போரிடுகிறேன். அவர்களுக்கு சார்பாய் தீமையை எதிர்கொள்ள நீர் பலன் தருகிறீரப்பா. இதோ நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம்.
சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார்.
பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே.
ஆமாண்டவரே, இதோ இந்த உலகத்திலே என் சதையை உண்டு, எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்று எங்களுக்கு வாக்குமொழிந்தவரே, நீர் எங்களோடு இணைந்திருக்கிற பொழுது தந்தை எங்களோடு இணைந்திருக்கிறார், தூயாவி எங்களோடு இணைந்திருக்கிறார். இதோ நாங்கள் இத்தனை ஆண்டுகள் உம்முடைய திருவுடல் திருரத்த அபிஷேகத்திலே நாங்கள் இணைக்கப்பட்டிருந்தோமே, அந்த அபிஷேகம் இதோ இந்த வேதனையின் காலத்திலே நாங்கள் விழுந்து கொண்டிருக்கிற வழி நிறைந்த காலத்திலே எங்களோடு இணைந்து செயலாற்றுகிறது, எங்களை மீட்டெடுக்கிறது என்கிற நம்பிக்கையை இதோ இந்த நேரத்தில் ஆழப்படுத்தி நன்றியோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா.
பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே.
ஆண்டவரே,
நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதன் கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை போற்றுகிறோம், புகழ்கிறோமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ என் தேவன் என் சார்பாக இருக்கிற பொழுது யார் எனக்கு எதிராய் நிற்க முடியும் ஆண்டவரே? இதோ என் தொற்று நோய்களோ வேதனைகளோ குடும்ப பாரங்களோ பிள்ளைகளை குறித்த கவலைகளோ எதிர்கால வேதனையோ என்னை எதுவும் தீண்ட முடியாது. என் ஆண்டவரோடு நான் இணைந்திருக்கிறேன் என்கிற வல்லமை என்னை உயிர்த்து எழச் செய்கிறது. என் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன் என்கிற வல்லமை புதிய ஆற்றலோடு என்னை செயல்படுத்துகிறது. அப்பா, இதோ தந்தையாய் மகனாய் தூய் ஆவியாய் எங்களுக்குள்ளிருந்து எங்களை வழிநடத்துகிற உம்முடைய பேரிறக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. படைத்து காத்து இதோ பாவத்திலிருந்து எங்களை மீட்டு மீண்டுமாய் புதுப்பிறப்படைய செய்கிற உம்முடைய வல்லமை மிகப்பெரிதாய் இருக்கிறது, உம்முடைய இரக்கம் மிகப்பெரிதாய் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற தந்தை மகன் தூயாவி என்கிற இந்த அடையாளங்களை நாங்கள் இருகப்பற்றி கொண்டு இன்னும் அதிகமாய் இதோ என்னுடைய அண்டை அயலாருக்கு நான் தந்தையாய் மகனாய் தூயாவியினுடைய அடையாளமாய் வெளிப்பட எங்களுக்கு நீர் பெலந்தருவீராக. நாங்களும் உம்முங்களைப் போல ஒன்றித்து வாழ இதோ பிளவுபட்ட மனநிலையெல்லாம் விடுத்து ஆண்டவரே ஒன்றிப்பின் பிள்ளைகளாயிருக்க தேவரீர் உதவி செய்வீராக. பிளவுபடுத்துகிற எல்லா தீமைகளையும் எங்களிடமிருந்து அகற்றி நாங்களுமக்கு சாட்சியாய் விளங்க தேவரீருக்கு மகிமை கொடுக்க எங்களை பலப்படுத்தும் ஆவியானவரே. பரிசுத்த இரக்கம்தாமே இதோ இந்த தொற்று நோயினுடைய நாட்களிலே எல்லோரும் சுயநலத்தின் பக்கமாய் நின்று கொண்டு தனிமைப்படுத்த வேண்டும், பிறரை மறந்துவிட வேண்டும் என்கிற ஒரு தவறான நோக்கமெல்லாம் இதோ எங்களுடைய இதயத்திலே விதைக்கப்படுகிற இந்த வேளையிலே
அவைகளையெல்லாம் நாங்கள் சிதைத்தெறிந்துவிட்டு புதிய ஆற்றலோடு புதிய வல்லமையோடும் அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய நிறைவான ஆற்றலாய் வெளிப்பட தேவரீர் கிருபை செய்வீராக. புதிய வழிகளை நாங்கள் காண செய்வீராக. எங்கள் ஆண்டவருடைய நாமம் எங்கள் வழியாய் மகிமையடைய எங்களை எங்கள் ஆண்டவர் மீட்பருமான அதே இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான சாட்சியின் பெயரின் வழியாகவே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமேன்,
ஆமேன்,
ஆமேன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்ம ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக.
ஆமே.
மூவொரு தெய்வத்திற்கு என்றென்றும் சாட்சியாய் விளங்க சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. அளவில்லாத ஆற்றல் தந்தாய், அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய், இனிய உறவுகள் இகமதில் தந்தாய், இனிய உறவுகள் இகமதில் தந்தாய், இதயத்தில் அமைதி தந்தாய், இதயத்தில் அமைதி தந்தாய். நன்றி, நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி, நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோம். நன்றி, நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என் தேவனே உமக்கு நன்றி.